ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு சாங்க்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனோப்னக்து சக வீரியங்கரவாவஹை தஸ்மினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் தர்ஷனம் அப்படிங்கறதுனால நம்ம சகனாவவது அப்படிங்கறத இருந்து ஆரம்பிச்சோம், வேத மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சோம். இன்னொரு காரணமும் இருக்கு இதுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவா நாம மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்தை எடுத்து பண்ணுவோம். இந்த கிரந்தத்துல என்ன முதல் ஸ்லோகம் இருக்கோ, எந்த கிரந்தம் பண்ணும்போதோ அந்த கிரந்தத்தோட முதல் ஸ்லோகம் ஓம் நம ஸ்ரீ சங்கர ஆனந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாசம் ஹாமோக கிராசைக கர்மனே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதசி பண்ணும்போது பண்றோம் நம்ம. அதே மாதிரி ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் அதோட முதல் ஸ்லோகத்தை நம்ம மங்களாச்சரணமா படிக்கிறது. இங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, துக்கத்ரய அபிகாதா ஜிக்ஞாசா தத் அபகாதகே ஹேதௌ திருஷ்டே சாபாத் சாச்சேத் நைகாந்த அத்யந்தத்தோ அபாவாத் அப்படிங்கிறது. தர்ஷனம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதன் மூலியமாக நாம உண்மைய தெரிஞ்சுக்க முடியுமோ அது தர்ஷனம். திருஷ்யதே அனீன இதி அப்படின்ட்டு இதன் மூலியமாக அறியப்படுவது பார்க்கப்படுகிறது அப்படிங்கறதுனால தர்ஷனம்னு சொல்லி சொல்றோம். இந்த தர்ஷனம் சாங்கிய தர்ஷனம். சம்யக் கியாதம் அப்படிங்கிற அர்த்தத்துல சாங்கியம் சம்யக்கு கியாதம் சம்யம் ஆகும். தஸ்ய பாவக அதனால சாங்கியம் அப்படின்னு ஆகும். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் இருக்கு, சங்கியாயாக பாவக அப்படின்ட்டு. சங்கியா எண்ணிக்கைகள், எண்ணிக்கையின் தன்மை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாங்கிய தர்சனத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா 25 தத்துவம். அதனாலதான் பாகவதம் முதலிய கிரந்தங்கள்ல தத்துவங்கள் எத்தனை, 25 அஞ்சா பத்தா நாலா மூணா ரெண்டா ஒன்னா ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இதெல்லாம் அப்ப எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்தந்த நிலையில இருக்கிற அதிகாரிகளுக்கு அப்படின்னுட்டு. அப்போ ஒண்ணுதான் தத்துவம், ஏகமேவா துதீயம் அப்படின்னு அத்வைதத்துல எந்த தத்துவத்தை சொல்லியிருக்கோ அதுதான் தத்துவம்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்படி இருந்தா இது எதுக்கு நம்ம படிக்கணும்? ஏன்னா இது பொய்யன்னு சொல்லிட்டு அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சாஸ்திரம் நம்ம படிக்கும் போது இந்த சாஸ்திரத்துல இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரிதான் படிப்போம் நம்ம. இந்த சாங்கியத்தை கத்துக் கொடுக்கும் போது நான் சாங்கியவாதியா தான் இருப்பேன், வெளியில வேதாந்தியா இருப்பேன், ஆனா இங்க சாங்கியவாதியா தான் இருப்பேன். விஷயம் அப்ப அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்திகளா இருப்பாங்க. வேதாந்திகள் இங்க பூர்வபக்ஷமாயிடுவாங்க, எதிராளிகளா ஆயிடுவாங்க. அப்போ எதுக்கு இதை படிக்கணும்? இந்த சாஸ்திரத்தையும் எதுக்கு படிக்கணும்? நம்மளுடைய இருந்தாலும் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய லட்சியம் என்ன? சாங்கிய சாஸ்திரம் இல்ல, சாங்கிய சாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டு இதன் மூலியமா நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துல நிலைப்படுறதுக்கு. தப்பான ஒரு சாஸ்திரத்துக்கு எதுக்கு போனோம்? பிரமாணம் இல்லாத சாஸ்திரம்ன்றாங்க, இத அப்பிரமாணிக சாஸ்திரம் வாங்க. வேதாந்திகள் சில பேர் சொல்லிடுவாங்க அப்பிரமாணிக சாஸ்திரம்னு சொல்லிட்டு. இது பிரமாணம் இல்லாத சாஸ்திரம் இல்லை, இத வேத பிரமாணமா வச்சுட்டுதான் இவங்களும் வேதத்தை ஒத்துக்கிறாங்க. அஜாம் சுக்லாம் லோஹித கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத்துல இருந்து எடுத்துட்டு பிரமாணத்தை சொல்லுவாங்க. ஸ்வேதாஸ்வேத்திர உபநிஷத்து மாத்திரம் இல்ல, நிறைய இடத்துல மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல தத்துவ வேதாந்தத்துல நிறைய பிரமாணமா எடுத்து சொல்றது மகாபாரத சாந்தி பருவம். அப்போ மகாபாரத சாந்தி பருவத்துல பகவான் சங்கராச்சாரியாரும் நிறைய இடத்துல பிரமாணம் கொடுத்திருக்காரு. அதே மகாபாரத சாந்தி பருவத்திலிருந்து அங்கேயும் சொல்லிருக்கு, ஞானம் மகத் யத்தி மகத் சுராஜன் வேதேஷு சாங்கியேஷு ததைவ யோகே யச்சாபி திருஷ்டம் விவிதம் புராணே சாங்கியகதம் தன்னிகிலம் நரேந்திர அப்படின்ட்டு. எச்சாபி திருஷ்டம் விவிதம் புராணே சாங்கியகதம் தன்னிகிலம் நரேந்திர வேதேஷு சாங்கியேஷு ததைவ யோகே. வேதம் சாஸ்திரம் யோகம் இது எல்லாத்திலையும் எச்சாப்பி திருஷ்டம் விவிதம் புராணி இல்ல, பல வகையான சித்தாந்தங்கள் எது புராணத்துல நான் பாக்குறோமோ ஒவ்வொரு சித்தாந்தத்தும் ஒரு சித்தாந்தமா சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தன் பாகவத பக்தி அப்படிங்கிறான், இன்னொருத்தன் மோட்சம் ஞானத்தினாலதான், ஞானத்தினாலதான் மோட்சம் அத்வைத ஸ்திரிங்கிறான், என்னன்னோ என்னன்னோ சொல்றாங்க. இதெல்லாம் ஆதாரம் என்னது? சாங்கியகதம் சாங்கியாகதம் தன்னிகிலம் நரேந்திர அப்படிங்கிறார். சாங்கியத்திலிருந்து வந்ததுதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு சாங்கியவாதிகள் இதுக்கு பிரமாணமா கொடுப்பாங்க. சரி, ஸ்மிருதி கிரந்தத்திலேருந்து பிரமாணமா கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை. ஸ்ருதியில என்ன பிரமாணம் இருக்கு? ஏன்னா நமக்கு என்ன பிரமாணம்? ஸ்ருதி தான் பிரமாணம். தஸ்மா சாஸ்திரம் இவ பிரமாணம் தே அப்படின்னு பகவத்கீதையில சொன்னதா இருக்கிறதுனால ஸ்ருதி தான் நமக்கு பிரமாணம், பிரபல பிரமாணம் ஸ்ருதி. ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஸ்வேதாஸ்வேத்திர உபநிஷத்து பார்த்தோம். ஸ்வேதாஸ்வேத்திர உபநிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னாலும் தெளிவா கட்டோபநிஷத்துல தெளிவா சொல்லிடுது. என்ன? இந்திரியேப்ய பராஹ்யப்தார்த்தேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தே புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்வக்தம் அவ்வக்தா புருஷ பரஹ அப்படின்னு. இந்திரியேபிய பராகி அர்த்தம், இந்திரியத்திலிருந்து அர்த்தங்கள் சிரேஷ்டமானது, அர்த்தத்தை காட்டிலும் மனசானது சிரேஷ்டமானது, மனசை காட்டிலும் புத்தியானது சிரேஷ்டமானது, புத்தியை காட்டிலும் மகானான மகத்தானது சிரேஷ்டமானது, மகத்தை காட்டிலும் சிரேஷ்டமானது பரம் அவ்வக்தம் அவ்வக்தமானது சிரேஷ்டமானது, அவ்வக்தத்தை காட்டிலும் புருஷ பரஹ அப்படின்னு சொல்லி புருஷன்தான் பரம். சா காஷ்டா சா பராகதி புருஷா ந பரம் கிஞ்சித், சா காஷ்டா சா பராகதின்னு முடிக்கிறது. புருஷனை காட்டிலும் சிரேஷ்டமானதாக இங்கு வேறு ஒண்ணுமே இல்ல, அதுதான் காஷ்டா, அதுதான் முடிவான நிலை அப்படின்னு சொல்லி வேதமானது முடிக்கிறது. அப்போ புருஷன்தான் தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு அங்கிருந்தும் தெரியுது. எதுக்கு புருஷன் தத்துவம், புருஷன் தத்துவம் பொண்டாட்டி தத்துவம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இங்க புருஷன் அப்படிங்கிறது ஆத்மாவை சொல்றது. சாங்கியர்கள்ல புருஷன் ஆத்மா. அப்போ இந்த சாஸ்திரத்துடைய விஷயம் 25 தத்துவங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. 25 தத்துவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இதுல இத படிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், தூணா நிக்கணும்னு நியாயம்னு சொல்லுவான். ஒரு தூணை நட்டு வச்சுட்டு அதுக்கு சைட்ல கல்லெல்லாம் வச்சு ஆட்டி பாக்குறது, எதுக்கு ஆட்டுறது? அது கல் அந்த கம்பை பிடுங்கணும்னு முயற்சி பண்றதுக்கா, இல்ல அந்த கல்லு பிடுங்காம வரணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு. அப்படி வேதாந்தத்துல நம்ம நிலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதாந்தங்கிற தூணானது நிலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை சுத்தி இந்த மாதிரியான கல்லு போட்டு அடிச்சு ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு இந்த சாங்கியமானது ஒரு முக்கியமான சித்தாந்தம் ஆயிடுறது. சாங்கியத்துக்கு சாங்கியவாதிகளுக்கு சாங்கியம் சித்தாந்தம், யோகவாதிகளுக்கு யோகம் சித்தாந்தம். ஒவ்வொருத்தரமும் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, தெளிவாய் புரிந்தாலே சித்தாந்தம், தெளிவின்றி போனாலே வேதாந்தம். அப்படி இல்லை, இங்க பாடிட்டு அழகா அது வந்து எதுகை மோனையில வந்துடுறதுங்கிறதுனால பாடியாச்சு. தெளிவாய் புரிந்தாலே சித்தாந்தம், தெளிவின்றி போனாலும் சித்தாந்தம் தான். அது என்ன? எனக்கு எனக்கு தெளிவா இருக்கானோ நான் இல்லையோ, நான் எந்த விஷயம் இதுதான்ப்பா இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன்னா அதுதான் சித்தாந்தம். வேதாந்திகளுக்கு வேதாந்தம் சித்தாந்தம், சாங்கியர்களுக்கு சாங்கிய சித்தாந்தம், அவங்கவங்களுக்கு அவங்களுடைய முடிவு தான் சித்த அந்தம் இது சித்தாந்தம். எது முடிவான தீர்மானமோ என்னுடையது, அதுதான் சித்தாந்தம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சித்தாந்தமானது மாறுபடும். இங்க சாங்கியவாதிகளோட சித்தாந்தம் சாங்கியம், நம்மளுடைய சித்தாந்தம் சாங்கியம் அப்படின்னு வச்சுக்கோம். வேதாந்தத்துக்கு சாங்கியம் எப்படி அந்த கல் மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் முழுவதும் போனீங்கன்னா, ஒரு 2வது அத்தியாயத்துல 2 பாகம் 2 பாதம், 2வது பாதத்துல பாதி வரைக்கும் சாங்கியவாதி தான் எதிராளியா இருப்பான். போட்டு நோண்டு 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 நோண்டிடுவான். ஏன்னா சாங்கியம்னா க்ளோசஸ்ட் சித்தாந்தம், நெருங்கிய சித்தாந்தம். அத்வைத வேதாந்தத்துக்கு ரொம்ப நெருங்கியதா இருக்கிற சித்தாந்தம் எதுனா சாங்கியம். சின்ன சின்ன வித்தியாசங்கள், இவன் ஜீவன் பல அப்படிமா, வேதாந்தி ஜீவன் ஒண்ணுதான் அப்படிமா, இவன் கர்த்தா போக்தா அப்படிமா, அவன் கர்த்தா போக்தா இல்ல அப்படிமா. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல வேறுபாடு உண்டாரதே தவிர, இவனும் ஆத்மா நித்தியம் அப்படிமா, புருஷன் நித்தியம்மா, அவனும் ஆத்மா புருஷன் நித்தியம் அப்படிமா. அப்போ இந்த விஷயத்திலாம் பேதம் இல்ல, அந்த போக்தா கர்த்தா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல பேதம் இருக்கு. அதனால ஒரு பிரமை உண்டாக வாய்ப்பு இருக்கு, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுவா என்ன பண்றான் நம்ம, இந்த மாதிரி பக்கத்துல நெருங்கியதா இருக்கிற சித்தாந்தத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஜென் புத்திசமும் வேதாந்தமும் ஒண்ணு அப்படிமா. ஜென் புத்திசம் ஒண்ணுமே இல்லைங்கிறது, ஜீரியம் ஜீரோ பூஜ்யம் அப்படிங்கிறது, வேதாந்தம் ஒண்ணுதான் பிரம்மன் தான், பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறது, இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு பிரிச்சு அறியறதுக்கான விவேக புத்தி இல்ல. இதுல என்ன சொல்லியிருக்கு தத்துவம், அதுல என்ன சொல்லியிருக்கு, இது எப்படி சொல்லியிருக்கு, அது எப்படி சொல்லியிருக்குங்கிறத பிரிச்சு நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா பிரிச்சு பார்க்கறதுக்கு சாரம் வேணும், விசாரத்துக்கு சாரம் முக்கியம், நமக்கு சாரம் இல்ல, அதனால விசாரம் பண்ண முடியாது. நீங்களாம் நிறைய படிச்சவங்க சாமி, உங்களுக்கு எல்லாம் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, நீங்க நிறைய படிப்பீங்க, அதனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு எஸ்கேபிசம் சொல்லிட்டு போடுவோம். அப்படி இல்லை, இங்க ஒரு விஷயத்த நாம நம்புறோம், நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நம்புறோம், தெரியுதா இல்லையா, தெரியும்னு நம்பினா அந்த விஷயத்தை குறிச்சு அறிவானது நம்ம முழுமையா இருக்கணும். நீ கடவுள் இருக்கான்னு நம்புறியா? நம்புறேன். கடவுள் எப்படியா இருக்க முடியாது, இவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த உலகத்துல, பிரச்சனை அவனுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். நீ கடவுள் இருக்காரா இல்லையா? இல்ல. கடவுள் இல்லைன்னா எப்படியா இந்த இந்தியால நிறைய விஷயம் எப்படியா நடக்கும்? உத்தராகண்ட்ல கடையே திறக்க முடியாது, நீ கடவுள் இல்லன்னா. அவன் உட்காந்து வீடி குடிச்சுட்டு உட்காந்து இருப்பான் கடையில. அப்படிம்பா, நீ போய் கேட்டா ஒன்னும் காசு வாங்க மாட்டான், அவன் பொருளும் கொடுக்க மாட்டான், பொருள் கொடுத்தா காசு வாங்க மாட்டான். அவன் பாட்டு பீடி குடிச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இந்த உல இந்த ஊர்ல வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுளை ஒத்துண்டே ஆகணும். ரஷ்யாக்காரன் வந்தானோ இந்த டெஹரி டேமுக்கு, ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த டெஹரி டேமோட ப்ராஜெக்ட் ஆரம்பத்துல வந்திருக்காங்க, அங்க அங்கிருந்து அவங்கள ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ ரஷ்யாக்காரங்க எப்படி கடவுளை ஒத்துக்காதுங்க, கம்யூனிசம் கடவுளை ஒத்துக்காதுங்க, இப்ப இப்பெல்லாம் மாறிட்டு இருக்காங்க, கடவுளை ஒத்துக்காதவங்க அவங்க. வாட் இஸ் மைண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மைண்ட் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம், மனசு அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம், விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஏன்னா எல்லாமே மனசு அடிப்படையில தான் இருக்கு. அல்ல, வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா நோ மேட்டர் அப்படின்ட்டுருவான். மனசு என்னது? மேட்டர் இல்லை அப்படின்னா. வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா மேட்டர் என்னன்னு தெரிஞ்சாதான் நோ மேட்டர்னு பண்ண முடியும். வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா நெவர் மைண்ட் அப்படின்ட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு, அதை பத்தி கவலைப்படாதப்போ, எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டுருவான். இப்படி பண்ற பேசுற சித்தாந்தக்காரன் அவன் அங்கேயிருந்து வந்திருந்தான். உங்க இந்தியால எல்லாம் கடவுளை ஒத்துக்கிறீங்களே, எப்படியா எப்படியா அப்படின்னா, பதிலே சொல்லல நம்மால, வா உட்காரலாம் போலாம் நம்ம வா அப்படின்னாங்க. அங்கிருந்து ஸ்லோவா அவனை கொண்டு வந்தான் தேரிக்கு, திருப்பியும் கொண்டு போய் இறக்கி விட்டான் ஏர்போர்ட்ல. காலத்தொட்டு கும்பிட்டான், இந்தியால வந்தவனே எனக்கு கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, எப்படிரா அப்படின்னா, இங்க இல்லாட்டி எப்படி இதெல்லாம் நடக்கும், இவ்வளவு கேஸ்க்கு நதியில எல்லாமே ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. எப்படி உலகமானது தன்னுடைய அதே உலகம், இல்ல மத்த எல்லா கிரகங்களும் அதே பாணியில சுத்தின் இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போச்சுன்னா எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி போகாம அதே முறையில சுத்தின் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இந்த இங்க வந்து ஒருத்தரும் ரூல் எதுவும் பாக்கல. பாருங்க, இங்க இருந்து ரைட்ல கட் பண்ணி இப்படி போனீங்கன்னா அந்த கார்னர்ல அப்படியே வண்டி நிறுத்தி வச்சுட்டு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட ரோட்ல நின்று பேசிட்டு இருப்பான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன்டா ரோட்ல நின்று பேசிட்டு இருப்பான். ஒரு டிராபிக் மரியாதை இல்ல, டிராபிக் மரியாதையை யார் யார் பாலிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொன்னான், நான் நிச்சயமா நம்பறேன் கடவுள் இருக்காரு, இல்லாட்டி இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஒழுக்க கேடுக்கும் இடையில ஒழுங்கான ஒரு ஒழுக்கம் இருந்துக்கு அப்படின்னா கடவுள் கண்டிப்பா இருக்காருப்பா அப்படின்மா. அந்த மாதிரி கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறாங்க அவங்க எல்லாம். இப்போ நாம என்ன பண்றோம் சாங்கியர்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தை வச்சுட்டு கடவுள் இருக்காரு கடவுள் இல்ல அப்படின்ட்டு, கபிலரோட சூத்திரத்தை ஒரு சூத்திரத்தை வச்சுட்டு சில பேர் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறான், சில பேர் கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிறான். பொதுவா என்ன, சாங்கியர்கள் நிரீஸ்வரவாதிகள் அப்படிங்கறது தான் சித்தாந்தம். சாங்கியர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்காதவங்க. அதனாலதான் ரெண்டு சித்தாந்தம் என்ன, யோகம் சாஸ்திரம் சாங்கியம், இது ரெண்டுமே கம்பைன்டு சித்தாந்தம். இது அதுக்கு உதவிகரமா இருக்கு, அது இதுக்கு உதவிகரமா இருக்கு. என்ன, சாங்கிய சாஸ்திரத்துல எந்த சித்தாந்தமானது சொல்லப்பட்டதோ அது யோக சாஸ்திரத்துல பயிற்சியா சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு சாதனைகளை சொல்லியிருக்கு. அதனாலதான் பிரம்மசூத்திரத்துல 1.5 அத்தியாயம் 1.5 பாதம் ஃபுல்லா சாங்கியத்தை போட்டு தீட்டு திட்டு தீட்டிட்டு அப்புறம் யோகக்காரன் வந்து நிக்கிறான், ஒரே சூத்திரத்துல அவனை தூக்கி போட்டுறாரு, முடிஞ்சு போச்சு. ஒரே சூத்திரம் யோகத்துக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி சாங்கியமா யோகமா சித்தாந்தம் எது, இது அதை காம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை இது காம்ப்ளிமெண்ட் பண்றது, ரெண்டுமே ஒற்றே குட்டையில உருண்ட மட்டதான், வித்தியாசம் இல்ல. சாங்கியர்கள்ல இன்னொரு விசேஷம் என்ன, சாங்கியர்கள்ல இன்னொரு விசேஷம், வேதாந்தத்துக்கு நெருங்கின ஒரு சம்பந்தம் உள்ள விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதாந்தியம் என்ன சொல்லுவான், ஞானத்தினாலதான் மோட்சம்மா, சாங்கியன் ஞானத்தினாலதான் மோட்சம்மா. சாங்கியனுக்கும் ஞானத்தினாலதான் மோட்சம், வேதாந்திக்கும் ஞானத்தினாலதான் மோட்சம். ரிதா ஹிருதே ஞானே ஞானாதிருத்தே ந கைவல்யம் அப்படிமா, ந மோட்சம் அப்படிமா, அதனால ந முக்தி அப்படிமா. இவங்களுடைய சித்தாந்தம் ரெண்டுமே, இந்த ஞானத்தை ஒத்துக்கிற சித்தாந்தம் ரெண்டுமே சமமா இருக்கு. சோ அந்த விஷயத்துல அந்த நிலையில அதுவும் ஓகே. சாங்கியர்கள் ஒத்துக்கிற 25 தத்துவங்கள் ஃபர்ஸ்ட் மூல பிரகிருதி. மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொன்னா மூலஸ்ச அசௌ பிரகிருதிஷ்ச அப்படின்னு அங்க பிரிச்சுருவான். எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது அப்படின்ட்டு, மூல பிரகிருதி முன்னாடி இருக்கிறது, அதோடு நம்மளை பாருயா அப்படிமா, ஃபர்ஸ்ட் புருஷன், அப்புறம் மூல பிரகிருதி, அதுக்கப்புறம் மகத்து, மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரம்ல இருந்து பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச தன்மாத்திரையிலிருந்து பஞ்ச மகாபூதங்கள், பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து அதுக்கு வேண்டான இந்திரியங்கள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அதுக்கப்புறம் மனசு. 25 தத்துவம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 தன்மாத்திரை, பஞ்சமகாபூதம். இப்போ இது 20 ஆயிடுச்சு. அப்புறம் மகத்து, புருஷன், மூல பிரகிருதி, அகங்காரம், மனசு, 5, 25 தத்துவம். இந்த 25 தத்துவமும் விஸ்தாரமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த 25 தத்துவத்தையும் குறுக்கி வகைப்படுத்த முடியும் 4 தத்துவமா. சாங்கியர்கள் ஒத்துக்கிற இந்த 25 தத்துவத்தையே 4 தத்துவமா ஒத்துக்க முடியும், வகைப்படுத்த முடியும். எப்படின்னா பிரகிருதி, பிரகிருத்தினா ஆதாரம், அடிப்படை, பொதுவா சாதாரணமா இருக்கிறது, மாற்றம் அடையாது இருக்கிறது பிரகிருதி. அடுத்தது விக்ருதி, மாற்றம். பிரகிருதி மாறாதது, விக்ருதி மாற்றம். முதல் பிரகிருதி, இரண்டாவது விக்ருதி, மூணாவது தெரிஞ்சதுதான் பிரகிருதி விக்ருத்தியும். பிரகிருத்தியாவும் இருக்கும் விக்ருத்தியாவும் இருக்கும். அது எப்படி? அப்பா நமக்கு அப்பா, அவங்க அப்பாவுக்கு புள்ள, அந்த மாதிரி பிரகிருத்தியாவும் இருக்கும் விக்ருத்தியாவும் இருக்கும். அதே மாதிரி நாலாவது என்னதான் இருக்க முடியும்? ஒரே வழிதான், பிரகிருத்தியாவும் இல்லாத விக்ருத்தியாவும் இல்லாம இருக்கிறது. அப்போ இந்த நாலுல வகைப்படுத்துருவோம், இதெல்லாம் ஸ்லோகத்துல பின்னாடி பார்ப்போம். அப்படி இந்த சாங்கிய சாஸ்திரத்துல கபிலருடைய சாங்கிய தர்சனத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது இந்த சாஸ்திரம். கபிலருடைய சாங்கிய சூத்திரங்களை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது இந்த சாஸ்திரம். கபிலர் அப்படின்னு சொல்லி சொன்னா பாகவதக்காரங்க கபிலர், அந்த கபிலர் கம்பேர் பண்ண வேண்டாம். அங்கேயும் ஒரு கபிலர் இருக்கு, அங்கேயும் ஒரு கபிலர் சொல்லியிருக்கு, அந்த கபிலர் இந்த கபிலரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்போ கபிலர், ஏன்னா கபில கீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கபில கீதா எடுத்து பாத்தீங்கன்னா கபில கீதா எல்லாம் அத்வைதபரமா இருக்கும். இது அத்வைத்தம் இல்ல, இது துவைத்தம். என்னவா இருந்தாலும் இது துவைத்தம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஞானத்தினால மோட்சம் எல்லாம் வேதாந்த கிட்டத்தட்ட இருந்தாலும் இது துவைத்தம் தான். அப்போ இதுல 6 அத்தியாயங்கள் நம்மளுடைய வேதாந்த சூத்திரங்கள்ல, பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயம். அங்க 5 5 5 5 5 6 இல்ல 5 5 4 எப்படி வேணா எடுத்துக்கோ, 555 தான் அங்க சூத்திரம் எண்ணிக்கை. இங்க 528 சூத்திரம் வேதாந்த, இங்க 528 சூத்திரம். முதல் அத்தியாயத்துல 164, ரெண்டாவது அத்தியாயத்துல 47, மூணாவது அத்தியாயத்துல 84, நாலாவது அத்தியாயத்துல 32, அஞ்சாவது அத்தியாயத்துல 130, ஆறாவது அத்தியாயத்துல 71 அப்படின்னு பிரிச்சிருக்கு. ஒரே சங்கிய எண்ணிக்கை இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல சூத்திரங்கள்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால 6 அத்தியாயம். அப்படி அன்னைக்கு கபிலர் செய்த அந்த சூத்திரங்களின் ஆதாரத்துல ஈஸ்வர கிருஷ்ணர்னு பின்னாடி வந்தவர், பரம்பரையில இருக்கிறவர் அவரும். ஏன்னா பின்னாடி ஆசிரியர் அப்படி பஞ்சசிகாய அப்படின்னு சொல்லிட்டு தேன பௌதாகிருதம் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் வரும். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் கொடுப்பாங்க பரம்பரையை சொல்றதுக்கு. ஏன்னா பரம்பரை பெருமையற்ற அடிச்சுக்காத அப்படின்மா உங்க வீட்டு, இது வந்து மாமியார் மருமகளுக்கு சொல்லுவா, ஓம் பிறந்த வீட்டு பரம்பரையை இங்க வந்து பீத்திக்காத அப்படிமா. அந்த மாதிரி பரம்பரையை பீத்திக்கிறதுங்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். இவங்களும் சொல்லிடுவாங்க எங்களோடது மட்டும் பரம்பரை இல்லாத நினைச்சுக்காதீங்க, ஏன்னா பரம்பரைங்கிறது என்னதே எனக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, சும்மா இல்ல நான் தனியா இல்ல எனக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்கிற மாதிரி ஒரு பரம்பரை. அப்படி அந்த பரம்பரைய இங்க சொல்லிப்பாங்க. இப்ப நமக்கு இந்த பரம்பரையில யாரு முக்கியம்னா ஈஸ்வர கிருஷ்ணர். கபிலர் இருக்கவே இருக்காரு, சூத்திரம் நம்ம பார்க்கல. சிம்பிளா சாங்கிய தர்சனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் தர்சன பிரவேசங்கிறதுனால இந்த காரிகைகளை பார்ப்போம். காரிகைகள்னா ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை நம்ம பார்ப்போம். விஷம விருத்தம் அப்படின்ட்டு 10 6 6 10 இதனுடைய விருத்தத்துக்கு, இதனுடைய அணிக்கு இந்த சீர் எப்படி இருக்கணும், 10 எழுத்து 6 எழுத்து, திருப்பி 6 எழுத்து 10 எழுத்து அப்படி வரும். 8 8 பிரிக்கக்கூடாது. விஷம விருத்தம், இந்த காரிகைகளை எழுதினவர் ஈஸ்வர கிருஷ்ணர் அப்படிங்கிறவர். ஈஸ்வர கிருஷ்ணருடைய இந்த சாங்கிய காரிகைகளுக்கு பல வகையான விளக்க உரைகள், டீக்காக்கள், பாஷ்யங்கள் எல்லாம் இருக்கு. நாம இங்க பார்க்க போறது என்ன, கௌடபாத பாஷ்யம். இது அதே கௌடபாதர் தானா, சங்கராச்சாரியரோட குரு பரம்பரையில இருக்கிறவரே, அவருக்கு முன்னாடி இருந்தவர் அந்த கௌடபாதர் தானா இது, கௌடபாத காரிகை அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரிகை மாண்டூக்கிய உபநிஷத்தினால எழுதினாங்களே அவரே தானா இது அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுவாங்க. அவரே கூட இருக்கலாம், அவரு தான் அப்படிங்கறத ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. அது எப்படி எழுத முடியும், அவர் அத்வைத்தபரமா ஒரு கிரந்தத்தை எழுதிட்டு துவைத்தபரமா இன்னொரு கிரந்தத்தை எப்படி எழுத முடியும், அதுல முழுவதும் அத்வைத்தம், சிருஷ்டியே இல்லைங்கிறாரு. இங்க மூல பிரகிருதி அவகிருத்தின்னு சொல்லிட்டு சிருஷ்டியை பத்தியில பேசிட்டு இருக்காரு, அது எப்படி ரெண்டு வகையான சித்தாந்தத்தையும் ஒரே ஆள் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா முடியும். இதுக்கு இன்னொரு டீக்கா இருக்கு, அந்த டீக்கா பத்தி பேசினோம்னா நமக்கு விஷயம் புரியும். வாச்சஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு எழுதினார் இன்னொரு டீக்கா, வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படிங்கிறவர் எழுதினது. சாங்கிய தத்துவ கௌமுதி அந்த கிரந்தத்துக்கு பேரு, டீக்காக்கு பேரு சாங்கிய தத்துவ கௌமுதி. அழகா எழுதப்பட்ட ஒரு டீக்கா அது, விளக்க உரையில டீக்கான விளக்க உரை, விளக்க உரையில ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக அழகாக எழுதப்பட்டது, அழகா எழுதப்பட்டது, அழகா எழுதப்பட்டது. 4 தடவை சொல்லிட்டு நம்ம பார்க்க போறது கௌடபாதருடைய சாங்கிய காரிகை பாஷ்யம், சாங்கிய பாஷ்யம் சொல்லி சொல்லிட்டா காரிக்கை பாஷ்யம் கௌடபாதரோடது பார்க்க போறோம்னு சொல்லி, அழகா இருக்கு அழகா இருக்குன்னு அதை சொல்லிட்டு ஏன் அதை பார்க்காம இதை பாக்குறோம் கேள்வி வரும். அது பாக்குறதா நியாயம், நியாயம்தான். இருந்தாலும் நாம வேற எந்த தர்சனமும் படிக்காம முதல் முதல்ல சாங்கிய தர்சனம் படிக்கிறோம் அப்படிங்கறதுனால, சாங்கிய தர்சனம் பரம்பரையில முதல்ல படிக்கப்படுறது. என்ன வியாக்கரன் ஏற்கனவே படிச்சிருந்தா கூட, சமஸ்கிருத இலக்கணமானது படிச்சிருந்தா கூட, அது தர்சன ரூபத்துல படிக்கல. கோட்டவாதம்மா, கோட்டவாதம்னா என்னன்னு தெரியுமா? கோட்டவாதம்னா கோட்டவாதம்னு தெரியும் நமக்கு, நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. சப்தங்கள் ரெண்டு, அப்படி அந்த சப்தத்தோட உச்சாரணையும் போது அது வெடிக்குமா, அதுல இருந்து அர்த்தமானது ஒண்ணு, சப்த பிரம்மம் அப்படிமா. இப்ப நமக்கு தெரியாது இந்த விஷயம். அப்போ சப்த பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்த பிலாசபியா, சித்தாந்தமா, தர்ஷனமா நாம அங்க படிக்கல. அதனால முதல் தர்ஷனம் சாங்கிய தர்ஷனம். சமஸ்கிருதம் படிச்சிருந்தா கூட சாங்கிய தர்ஷனம் தான் முதல் தர்ஷனமா இருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? முதல் தர்ஷனம் இது வந்தா இன்னும் விளக்கமா அழகா இருக்கிறதா, அதை போய் படிக்கலாமே அப்படின்னா, அது வாசஸ்பதி மிஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய புத்திமானால எழுதுவாட. இப்ப இது எழுதுனது ரொம்ப புத்தி இல்லாதவரா? அப்படி இல்ல. ஏன்னா இதெல்லாம் தர்க்கம் அடிக்கடி டக்கு டக்குன்னு வந்துடும். இது எழுதினவரும் புத்திமான். அவர் எப்படின்னா தர்க்க குஷலர். நியாயத்தோடைய பிரயோகங்கள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் ஒன்னொன்றுத்துக்கும் எழுதியிருக்காரு. இதுக்கு இந்த மாதிரி தத்துவ கோமதி, அதுக்கு தத்துவ வைசாரதின்னு இன்னொன்னு யோகத்துக்கு, ஒன்னொன்றுத்துக்கும் எழுதுவார். அவரு எந்த சித்தாந்தத்தை எழுதுறாரோ அந்த சித்தாந்தம் தான் கரெக்ட், மத்த சித்தாந்தம் தான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுவாரு. இப்ப அது கன்ஃபியூஷன் உண்டு பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா தர்க்க பாஷை சமஸ்கிருதம் மாத்திரம் இல்லாம நியாய பாஷை, ஒரு ஒரு இடத்தையும் தர்க்கத்தை கொடுப்பாங்க, லாஜிக்க கொடுப்பாங்க. அந்த லாஜிக் நமக்கு தெரியாது. எது பிரதிஜா, எது ஹேத்து, எது உதாரணம், எது உபநயம், எது நிகணம், நிகமம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி அந்த பஞ்ச அவய வாக்கியம்னு சொல்லுவான் நியாயத்துல, அது தெரியாம இருக்கும்போது அது ஒன்னும் புரியாது நமக்கு. என்னையா இது, ஏதோ படிக்கணும்னு வந்தா என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆயிடும். அது ருச்சிய அழிச்சிடும். சாங்கியம்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியணும். சாங்கியத்தை சித்தாந்தமா நம்ம ஏத்துக்க போறது இல்ல. சாங்கியங்கிறது என்னன்னு தெரியணும். என்னன்னு தெரியறதுக்கு சிம்பிளான ஒரு கிரந்தம் போதும் நமக்கு. அதனால கௌடபாத பாஷ்யம், கௌடபாத பாஷ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னா கௌடபாதரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும். அதே கௌடபாதரம்ங்கிறது தான் நம்ம ஒத்துக்கிறதா வச்சுட்டோம். அப்போ இந்த கௌடபாதரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அத்வைதத்துக்கு எழுதிட்டாரு அங்க, அத்வைதத்துக்கு மாண்டூக்கியகாரிக்க எழுதிட்டாரு, துவைத்தத்துக்கு இந்த பாஷ்யம் எழுதிட்டாரு. இன்னொன்னு விசிஷ்டாத்வைத்தம், அப்ப அதை மாத்திரம் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கும் எழுதியிருக்காரு. இஷ்டாத்வைத்தத்துக்கும் கௌடபாதர் எழுதியிருக்காரு. தேவி சூத்திரம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, கௌடபாதருடைய தேவி சூத்திரம் அப்படின்ட்டு. பிரச்சலித்தமான சூத்திரம் இல்ல, அது வந்து யாருமே பிரயோகம் பண்றது இல்ல அந்த சூத்திரத்தோட சித்தாந்தங்களை. பட் ஒரு சூத்திரம் எழுதியிருக்காரு. அப்போ விஷ்டாத்வைத்தத்திலயும் இருக்கு, துவைத்தத்திலயும் இருக்கு அவருடைய கிரந்தம், அத்வைத்தத்திலயும் இருக்கு. அத்வைத்தம் தான் ரொம்ப பெருமை பேரை வாங்கினது அவருடைய கிரந்தத்திலேயே இருக்கிறதுலயே, உச்சகோட்டி சிரசா இருக்க கிரந்தமா இருக்குது. அப்போ கௌடபாதருக்கு இவ்வளவு ஒரு இன்ட்ரோடக்ஷன் போதும் நமக்கு. சரி, இப்போ சாங்கிய தர்ஷனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இத்தனை வாதங்களுக்கும் நடுவுல விசேஷம் என்ன இந்த சாங்கியவாதத்துல? சத்காரியவாதிகள், காரியம் சத்து, காரணம் சத்து அப்படின்னு ஒத்துக்கிறவங்க இவங்க. காரணம் சத்தா இருக்கிறதுனால காரியமானது சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறவங்க. அதனாலதான் பின்னாடி பார்ப்போம், எதையுமே வந்து அவங்களால நிராகரிக்க நெகட்டிவ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் இப்ப பார்ப்போம், ஆரம்பிக்கலாம். கௌடபாத பாஷ்யத்தை சாங்கிய காரிகளை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவாங்கல்ல. துக்கத்ரயாபிகாதா ஜிஜ்ஞாசா,
துக்கத்ரயாபிகாதா ஜிஜ்ஞாசா,
தத் அபிகாதகே ஹேதௌ அப்படின்னு இருக்கு. அது தத் அபகாதகே ஹேதௌ,
தத் அபகாதகே ஹேதௌ,
திருஷ்டே சாபார்த்தா சேத்,
திருஷ்டே சாபார்த்தா சேத்,
நைக நைகாந்த அத்யந்ததோ அபாவாத்,
நைகாந்த அத்யந்ததோ அபாவாத்,
அபிகாதகே அப்படின்னு இருக்கிறத அபகாதகேன்னு மாத்திக்கணும். ஏன்னா மத்த இடத்துல அபகாதகே அப்படின்னு தான் இருக்கு. பாப்போம் துக்கத்ரய, அதுக்கு தான் நான் வந்து இதுல ஆரம்பிக்கிறேன். துக்கத்ரய ஆரம்பிக்கும் போதே துக்கமா இருக்கு. கிரந்தம் ஆரம்பிக்கும் போதே ஓம் அத அப்படின்னு ஆரம்பிக்காம துக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்னையா கிரந்தம் இது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி வர்ற வார்த்தையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். துக்கத்ரய அபிகாதாத், மூன்று வகையான த்ரய துக்கம், துக்கானாம் த்ரய, மூன்று வகையான துன்பங்கள். என்ன துன்பங்கள்? பின்னாடி பார்ப்போம். மூன்று வகையான துன்பங்களானது நம்மளை தீண்டினதுனால, அபிகாதா சூழ்ந்ததுனால, ஜிக்யாசா நமக்கு ஞாத்தும் இச்சா, ஜிக்யாசா அறியும் ஆசை, அறிவதற்கு ஆசை உண்டாருது. எது அறியறதுக்கு உண்டாருது ஆசை அப்படின்னு கேட்டா, தது அபகாதகே ஹேதோ ஜிக்யாசா, தது அபகாதகே, தது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க சொல்லப்பட்ட அந்த துக்கத்ரயத்தோட சம்பந்தம் ஆகுது. அந்த மூன்று வகையான துன்பங்களை அபகாத்தக்கே அழிப்பதற்கு, அபகாத்தக்கே காத்தகம்னா அழிப்பது, அபகாத்தக்கே நன்றாக அழிப்பதற்கு அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அழிப்பதற்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எழுதி அடுத்த வார்த்தையை மேதிராதீங்க, பிராக்கெட்ல கொஞ்சம் இடம் விட்டுருங்க. சொல்லுவாங்க ஹேதௌ, ஹேதௌனா காரணம், அதை அழிப்பதற்கான காரணத்தை தேடி அறியும் ஆசை உண்டாடுது நமக்கு. திருஷ்டேசா பார்த்தா சேத, எதுக்கியா அவ்வளவு கஷ்டம். திருஷ்டேசா பார்த்தா, ச அபார்த்தா நிகாரிக்கப்படுறது, எப்படி திருஷ்ட விஷயங்கள்ல பார்க்கப்படுற மருந்து மதியம் முதலிய விஷயங்களால தீந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னா சேத் ந. ஏன் ஏகாந்த அத்தியந்தத்தோ அபாவாத், ஏகாந்த அத்தியந்தத அபாவாத், முழுமையாக இல்லாட்டி திரும்பி வராத நிலையில அது நீக்கப்படாததால அப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தம். மூல ஸ்லோகத்துக்கு துக்கத்ரயம் பின்னாடி பார்ப்போம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்விகம், மூணு வகையான துக்கம், இதுதான் துக்கத்ரயம்னு சொல்றது. அப்படி இந்த மூணு வகையான துக்கம். சரி, இங்க அதாவது அபகாத்தக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அபகாத்தக்கே அதை அழிப்பதற்கு நாசம் செய்வதற்கு அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அந்த பொருளை இங்க எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, சாங்கியர்கள் சத்காரியவாதிகள், காரியமும் சத்து, அதை அழிக்க முடியாது, நாசம் செய்ய முடியாது. அப்ப என்ன, அனுபவம் இல்லாம பண்றதுதான் இங்க அழிப்பது, அனுபவத்துக்கு வராம பண்றதுதான் அழிப்பது. அழிக்கிறதுங்கிறது முழுசா அழிச்சிருது இல்ல, துன்பமானது அழிக்கப்பட முடியாது, சத்து அது. சத்தை எப்படி நீங்க அழிக்க முடியும், இருக்கிறத இல்லாம பண்ண முடியாது, இல்லாத இருக்கிறதா பண்ண முடியாது, சினிமா டயலாக் மாதிரி இருக்கும் அப்படித்தான். அப்படி மாத்த முடியாது நம்ம. ஏன், சத்து, அதுவும் சத்து, காரணமும் சத்து, காரியமும் சத்து, அப்போ இன்மையும் சத்து, அதனால நீங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அப்ப என்ன வழி அப்படின்னு கேட்டா, அதை அனுபவத்துக்கு வராம பார்க்க முடியும். சரி, இந்த சாஸ்திரத்துல எதுக்கு பிரவர்த்தி செய்யணும், பிரயோஜனம் அனுதிஷன மந்தோபை பிரவர்த்தத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஒரு பிரயோஜனம் தெரியாம முட்டாளம் கூட ஒரு காரியத்துல இறங்க மாட்டான். இங்க என்ன காரணத்துல, என்ன காரணத்தினால நம்ம இறங்கணும், துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. துன்பம் இல்ல காரணம், சாஸ்திரம் இல்ல, சங்கிய சாஸ்திரம் இல்ல, துன்பம் இருக்கு, நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பவும் சாங்கிய சாஸ்திரத்தோட பிரயோஜனம் தேவை இருக்காது. இருக்கிற துன்பத்தை நீங்க எப்படி நீக்க முடியும், அதுவும் முடியாது. அப்போ துன்பத்துக்கு இன்னொரு விஷயம், சாங்கிய சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் கொடுக்கலாம். என்ன, வேற ஏதாவது திருஷ்டே சாபாப்சா சேத், வேற ஏதாவது சுலபமான முறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, மணி மந்திர ஔஷதாதயா அப்படிமா, அங்க யோக சூத்திரத்துல சூத்திரமே சொல்லியிருக்கு, மணி மந்திர ஔஷதாதி, ஏதாவது மணி, அந்த மணியை பிடிச்சிருந்தானா, ஏன்னா இப்ப அந்த என்னது அந்த பாதரசத்தினால பண்ற மணி, அந்த மாதிரி அந்த மணி எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படிமா, அந்த மாதிரி எல்லா சித்தியும் வந்துடும் அப்படிமா, பாதரசத்துல கட்டி ரசமணி அப்படிமா, அதுக்கு பாதரசத்தை கட்டியா பண்ணி அதுக்கு போட்டுட்டோம்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த மாதிரி ஏதாவது மணி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதனால சிம்பிளா முடிஞ்சிருமே. ஒண்ணு மந்திரம், ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்துட்டு அந்த மந்திரம் ஜெபம் பண்ணா போதும், அதனால சித்தி உண்டாயிடும், அதுவும் ஓகே. இன்னொன்னு ஔஷதி, மருந்து வகைகள், வேறு ஜடி ஊட்டி அப்படிமா, ஏதாவது வேற எடுத்து அரைச்சு சாப்பிட்டனா போதும், நீ கத்தி எடுத்து குத்தினா, கத்தி திருப்பி எடுத்தா, இதெல்லாம் ஒட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுவாங்க, நிறைய கதை கேட்டிருக்கேன் நானு. என்ன, இந்த கீரிப்பில்ல இருக்குல்ல, அந்த கீரிப்பில்ல பின்னாடியே ஓடணும், கீரிப்புன்னு புல்ல வந்து அதோட புதர்ல வச்சிருக்குமா, அந்த மாதிரி ஒரு ஔஷதி, அந்த மாதிரி ஒரு வேற, அந்த வேர் தான் அது எப்படின்னு தெரியும், அது ஏதோ நிறைய வேர் வச்சிருக்கோம், அந்த வேர் தான் அது எப்படின்னு தெரியும் அப்படின்னா, அதை தண்ணியில போட்டா தண்ணியில எதிர்பதமா ஓடுமா, கதை இந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, அந்த மாதிரி இருக்கும். கீரிப்பில்லா பின்னாடி ஓடுறது பெரிய விஷயம், அதை எடுத்து கண்டுபிடிச்சு தண்ணியில போட்டு அது பாட்டு ஓடி போச்சு, நான் என்ன பண்றது, இவ்வளவு கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி. அப்போ ஈஸி வழி இருந்ததுன்னா, நமக்கு சுலபமான வழி இருந்ததுன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சாங்கிய சாஸ்திரத்தை படிச்சுட்டு அப்படின்னா அதுக்கு வழி இல்ல அப்படின்றத பாப்போம் நம்ம. சரி, துக்கத்ரயம் அப்படின்னா ஆத்தியாத்மிகம், ஆத்தியாத்மிகம் ரெண்டு வகையா பிரிக்க வந்திருப்பி, சரீரம் மனசம் ச, உடம்புல உண்டார பிரச்சனை, மனசுனால உண்டார பிரச்சனை. உடம்புல உண்டார பிரச்சனை வாத பித்த கபம்னு, மனசுல உண்டார பிரச்சனை தெரியும், மனோவிஜானத்துல எல்லாம் பிரச்சனை எல்லாம் பாப்போம் நம்ம, அந்த மாதிரி. ரெண்டாவது ஆதி பௌத்திகம், ஆதி பௌத்திகம் மனுஷனால உண்டாருது, பூதங்கள்னால உண்டாருது, மனுஷன் மிருகம் முதலியதுனால உண்டாருது, இது ஆதி பௌத்திகம். மூணாவது ஆதி தெய்வீகம், ஆதி தெய்வீகம் தெய்வத்தினால உண்டாரது, யக்ஷராட்சசர்கள் இடி மழை முதலிய கொடுமைகள், இப்படி இந்த மாதிரியான பிரச்சனை. சரி, பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.